அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் திங்கள் 28 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் கிழக்கே கல்முனையில் உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற புதிய நகர அபிவிருத்தி திட்டத்துக்கு அப்பகுதி தமிழ் மக்களிடமிருந்து கிளம்பியிருக்கின்ற எதிர்ப்பு,
திட்டமிட்ட முறையிலே அவர்கள் உள்கதவுக்குள் நடத்துகின்ற இந்த செயற்பாடை நிறுத்தி வெளிப்படையாக எமது மக்களோடு எமது பிரதிநிதிகளோடு கலந்து ஆலோசித்த பின்தான் இந்த செயற்பாடை நடத்த வேண்டும்.
போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் நிலவுகின்ற மருத்துவர் பற்றாக்குறை பற்றிய தகவல்கள், மலையகத்தில் தொழிலாளர்கள் கோருகின்ற விதத்தில் சம்பள உயர்வு வழங்க வாய்ப்பில்லை என்று கூறும் கம்பெனிகள், இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு சாதகமாக வந்திருக்கின்ற அரசின் கருத்து,
புலக்காட் ரேஸ் கமலா இன் கர்நாடகா, புலக்காட் ரேஸ் இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜல்லிக்கட்டு இன் தமிழ்நாடு அண்ட் சம் கைண்ட் ஆஃப் ரேசஸ் ஆர் யூஸ் ஆஃப் புலக் இன் பஞ்சாப் விச் ஹஸ் பீன் ட்ரெடிஷ்னலி பிராக்டிஸ்.
பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் ராணுவம் பாலியல் அடிமைகளாக பயன்படுத்திய கொரிய பெண்களுக்கு இழப்பீடு அளிப்பது தொடர்பில் ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் பல தசாப்தங்களாக நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் ஒன்றை இரு நாடுகளும் எட்டியுள்ளன. சியோலில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் பேசிய ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபியுமோ கிசிடா, ஜப்பானிய ராணுவத்தின் பாலியல் விடுதிகளில் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்ட பெண்கள் அனுபவித்த அளவிட முடியாத வழிக்காக தான் மன்னிப்பு கோருவதாக கூறினார். கிட்டத்தட்ட 9 மில்லியன் டாலர் மதிப்பிலான இழப்பீட்டு நிதியை அமைக்க டோக்கியோ ஒப்புக்கொண்டுள்ளது. தற்போது எட்டப்பட்டுள்ள உடன்படிக்கை இறுதியானது என்றும் மாற்றியமைக்க முடியாதது என்றும் தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் யாங் பியாங் ஷே தெரிவித்துள்ளார். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்களில் தற்போது எஞ்சியிருப்பவர்களை இது திருப்தியடை செய்யுமா என்பது தெளிவில்லாமல் இருப்பதாக பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
சிரியாவின் கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியில் அரசு படைகள் முற்றுகையிட்டு அங்கிருந்து போராளிகளும் பொதுமக்களும் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். சிரியாவின் மேற்கு பகுதி நகரான சபாதானியில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்களை ஏற்றிக்கொண்டு பேருந்துகள் வெளியேறியுள்ளன. ஐநா ஏற்படுத்தியுள்ள ஒரு ஒப்பந்தத்தின்படி அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் முதலில் லெபனானுக்கும் பின்னர் அங்கிருந்து துருக்கிக்கும் பாதுகாப்பான வழியில் சென்று சேர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே சமயம் கிளர்ச்சிக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டுள்ள சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள 2 நகரங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அருகில் உள்ள துருக்கி எல்லைக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றனர்.
சிரியாவில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹோம்ஸ் நகரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் குறைந்தது 14 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு டஜனுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி ஒன்று தெரிவித்துள்ளது. அங்கு குறைந்தது 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆனால் இந்த தாக்குதல்களை யார் நடத்தினார்கள் என்பது தெளிவில்லாமல் உள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் இதுபோன்றதொரு தாக்குதல் சம்பவம் நடந்த நிலையில் அதில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டனர். அந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழு உரிமை கோரியிருந்தது.
புருண்டியில் அரசியல் வன்முறையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் உகாண்டாவில் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள புருண்டி அரசாங்க பிரதிநிதிகள், எதிர்க்கட்சியினர், கிறித்துவ தேவாலயங்களைச் சேர்ந்தவர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கூடியுள்ளனர். இந்த கூட்டத்தின் தொடக்க நிகழ்வில் புருண்டி அதிபர் பியரே குருன்சீசா கலந்து கொள்ளவில்லை. 3வது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிட அவர் எடுத்த முடிவே வன்முறையை தூண்டிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தின் மத்தியஸ்தராக உகாண்டா அதிபர் யோவேரி முசவனியை நியமித்துள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்திய கூட்டமைப்பு. இந்த பேச்சுவார்த்தைகள் உகாண்டாவின் எண்டபி நகரில் உள்ள அரசு மாளிகையில் நடைபெறுகிறது.
ஈராக்கின் முக்கிய நகரான ரமாதியில் உள்ள அரச கட்டிடத்தின் மீது அந்நாட்டு படையினர் தமது தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர். இந்த கட்டிடம் ஈராக்கிய ராணுவத்தினுடனான ஒரு நீடித்த போரில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் ரமாதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பயன்படுத்திய முக்கிய இடமாக இருந்தது. தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த படையினர் ஞாயிற்றுக்கிழமை கட்டிடத்தை அண்மித்த போது அதனுள்ளிருந்த தீவிரவாதிகள் கட்டிடத்தை விட்டு சென்றிருக்கலாம் என தெரிகிறது. ரமாதி நகரின் பெரும்பாலான பகுதிகள் பாதுகாப்பு படையினரின் கையில் இருப்பதாக ராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் கடந்த மே மாதம் ரமாதி நகரை கைப்பற்றிய நிலையில் அது ஈராக்கிய அரசாங்கத்திற்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியிருந்தது.
நைஜீரியாவின் வடகிழக்கு நகரான மைதுகரியிலும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதல்களில் டசனுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இன்று மைதுகரி பகுதியில் உள்ள மசூதியொன்றின் வெளிப்புறத்தில் ஒரு பெண் தற்கொலைதாரி வெடிகுண்டை வெடிக்கச் செய்ததில் அருகிலிருந்த ஒருவர் கொல்லப்பட்டார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கே கல்முனையில் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தால் தங்களின் பாரம்பரிய நிலங்களும் வாழ்வாதாரங்களும் பறிபோகும் ஆபத்து இருப்பதாக கூறி அந்த பிரதேசத்தில் வாழும் தமிழ் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கின்றனர். இதுதொடர்பான குறிப்பொன்றை அளிக்கிறார் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையை மையப்படுத்தி உத்தேசிக்கப்பட்டுள்ள கல்முனை புதிய நகர் திட்டத்திற்கு அந்த பிரதேசத்திலுள்ள தமிழ் மக்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இன்று கல்முனை நகரில் தமிழ் சிவில் சமூகத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்கள் கலந்து கொண்ட எதிர்ப்பு பேரணியொன்றும் நடைபெற்றது. உத்தேச நகர அபிவிருத்தி திட்டத்திற்கு கல்முனை மேற்கில் உள்ள வயல் நிலங்களும் வேறு காணிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நடவடிக்கையானது தமிழ் மக்களுக்கு சமூக பொருளாதார அடிப்படையில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமையும் என்கின்றார் ஆர்ப்பாட்ட ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான கல்முனை மாநகர சபை உறுப்பினர் கே ஏகாம்பரம்.
விவசாயத்தை நம்பிக்கொண்டிருக்கின்ற விவசாயிகள் அனைவருக்கும் அடுத்து குடத்தையும் ஆத்தையும் நம்பி மீன் பிடிக்கின்ற மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே ஏற்பட போகின்ற வெள்ள அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். உதாரணமாக இன்று சென்னையிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலை இன்னும் 5-10 வருடங்களுக்கு பிறகு எமது பிரதேசத்திலும் ஏற்படாது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் திட்டத்தை அமுல்படுத்தாது நிறுத்த வேண்டும்.
இந்த திட்டத்தினால் துறவந்தியா மேடு என்ற தமிழ் கிராமமே இல்லாமல் போய்விடும் ஆபத்து இருப்பதாக கூறுகின்றார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான கவீந்திரன் கோடீஸ்வரன்.
இதன் மூலம் நாங்கள் வாழ்ந்த வாழ்நிலங்கள் வாழ்வாதாரங்கள் அனைத்தும் இல்லாதொழிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. மேலும் எமது பூர்வமான ஒரு கிராமமான துறையந்தியன் மேடு இந்த கிராமம் முற்றுமுழுதுமாக அந்த கிராமமே அற்றுப்போகின்ற இல்லாதொழிக்கப்படுகின்ற செயற்பாடு மட்டுமல்ல, காரதீவு மற்றும் நாவிதம்பளி போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களும் இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். இவர்களின் ஒட்டுமொத்தமான நிலங்களும் வாழ்வாதாரங்களும் அழிவடைந்து திட்டமிட்ட முறையிலே அவர்கள் உள்கதவுக்குள் நடத்துகின்ற இந்த செயற்பாடை நிறுத்தி வெளிப்படையாக எமது மக்களோடு எமது பிரதிநிதிகளோடு கலந்தாலோசித்த பின்தான் இந்த செயற்பாடை நடத்த வேண்டும். பொதுவாக சொல்ல போனால் இந்த செயற்பாடானது ஒட்டுமொத்தமான தமிழ் பிரதேசத்தில் பெரும்பான்மையாக 85% வாழுகின்ற இந்த தமிழ் பிரதேசத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கின்ற குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயற்பாடாகவே இதனை நாங்கள் கருதுகின்றோம். ஜனாதிபதி பிரதமர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இதனை நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்றோம்.
இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கல்முனை மாநகர சபை துணை முதல்வர் ஏ.எல். அப்துல் மஜித்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த திட்டம் பற்றி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் சில நாட்களுக்கு முன்பு கல்முனை மாநகர சபையில் அங்கம் பெறும் தமிழ் உறுப்பினர்களுக்கும் தமிழ் புத்திஜீவிகளுக்கும் விளக்கம் அளித்துள்ளதாக அவர் கூறுகின்றார்.
இதற்கு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக கொண்டு இது முன்வைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் வந்து அவங்களோட பேசி அவங்களுக்கான அவங்களுடைய ஐயங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் களைந்து ஒரு அவங்களுக்கு பூரண விளக்கம் அளிச்சது. அவங்களோட சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காது. அவங்க சம்மதத்தோடு தான் இந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி வழங்கினது. அவங்களோட சமூகத்திலிருந்து ஒரு 10 புத்திஜீவிகளை உள்ளடக்கி எங்களோட ஆக்களை எடுத்து ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு அந்த ஆலோசனையினை அவங்க முன்வைக்கிற ஆலோசனை அடிப்படையில தான் இந்த அபிவிருத்தி முன்கொண்டு சொல்ற தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது
என்றும் குறிப்பிட்டார் கல்முனை மாநகர சபை துணை முதல்வர் ஏ.எல். அப்துல் மஜீத்.
கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார் அளித்த குறிப்பது. இதனிடையே வடக்கே நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனை பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போயிருந்த மீனவர்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான குறிப்பனுடன் நமது வடலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு தொடக்கம் நிலவுகின்ற மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக பருத்தித்துறை முனைப்பகுதியில் கடலுக்கு சென்ற மீனவ படகு ஒன்று கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொருவரை காணவில்லை என்றும் அவரை கடற்படையினருடைய உதவியுடன் தேடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்றும் வடமராட்சி கடற்தொழிலாளர் சங்கங்களின் சமாச தலைவர் வைத்திப்பிள்ளை அருள்தாஸ் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். நேற்றிரவு கடலில் வீசப்பட்டிருந்த வலைகளை பார்வையிட்டு அவற்றில் மீன்கள் சிக்கியிருந்தால் அவற்றை எடுத்து வருவதற்காக இன்று காலை கடலுக்கு சென்ற மூன்று மீனவர்களின் படகு ஒன்று கடும் காற்று காரணமாக கவிழ்ந்ததை அடுத்து இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நீரில் கவிழ்ந்த படகில் இருந்த ஒரு மீனவர் ஒருவாறு நீந்தி கரைக்கு திரும்பி ஏனையவர்களின் உதவியுடன் சென்று மற்ற இருவரையும் தேடியுள்ளார். அப்போது ஒருவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் மற்றவர் காணாமல் போயுள்ளதை அடுத்து அவரை தேடும் பணிகள் நடைபெறுவதாகவும் அருள்தாஸ் அவர்கள் கூறினார். பருத்தித்துறை முனையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் செபஸ்டியன் பிள்ளை ஜெனிஃபர் என்பவரே உயிரிழந்துள்ளதாகவும் ஜார்ஜ் சந்திரசேகரன் என்பவரே காணாமல் போயிருப்பதாகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம். இதனிடையே போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் மருத்துவர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலதிக தகவல்களுடன் மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்தில் மாகாண சபையின் நிர்வாகத்திற்குட்பட்ட வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள், தாதியர்கள் என்று அனைத்து பிரிவுகளிலும் பெரும் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்குள்ள 110 வைத்தியசாலைகளில் 102 வைத்தியசாலைகளே இயங்குவதாகவும் அவற்றில் 29 வைத்தியசாலைகளில் ஒரு வைத்தியர் கூட கடமையில் இல்லாத நிலைமையே நிலவுவதாகவும் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் கூறுகின்றார். தாதியர்கள் பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலைகளில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பல வைத்திய பிரிவுகளை மக்களுக்கு திருப்திகரமான முறையில் கொண்டு நடத்துவதில் பல சிரமங்களை எதிர்நோக்க நேர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
வடக்கு மாகாண சுகாதாரத்துறையிலே ஆளணி பற்றாக்குறைன்றது இந்த நாங்கள் மாகாண சபை பொறுப்பேற்ற காலத்தில இருந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இது இடையிடையில சிறிய எண்ணிக்கையான ஆளணி எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் தரப்படுறது. இருந்தாலும் இப்ப எங்களோட நிலைமை இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக இல்லை. இந்த ஆளணி பற்றாக்குறை இப்ப 729 டாக்டர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எங்களுக்கு 218 மெடிக்கல் ஆபீசர் தர வேண்டி இருக்குது. ஷார்டேஜா 218 பேர் இருக்கு. வைத்திய நிபுணர்கள் எங்களுக்கு 119 எங்களோட அப்ரூவ்ட் கார்டர். ஆனால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 58 பேர் தான் அதுல கன்சல்டன்ஸ் இருக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50 வீதமான வைத்திய நிபுணர்கள் தான் எங்களோட வைத்தியசாலைகளை இயங்கி கொண்டிருக்கணும். இதால எங்களுக்கு வடக்கு மாகாணத்தில் இருக்கிற 110 ஹாஸ்பிட்டல்ல 102 ஹாஸ்பிட்டல் தான் இப்போது இயங்குற நிலைமையில இருக்குது. அதுல கிட்டத்தட்ட 29 ஹாஸ்பிட்டல்ல ஒரு வைத்தியர் கூட இல்லை. அப்படி ஒரு நிலைமை தான் காணப்படுது. இருந்தாலும் இந்த 29 வைத்தியசாலைகளும் மூடாமல் தொடர்ந்து அதை இயக்குறதுக்கு நாங்கள் வெவ்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். நான் ஒரு மந்திரியாகவோ அல்லது எங்களுடைய அமைச்சோ திணைக்களத்தை பொறுத்தவரையில மருத்துவ சேவையின் தேவையை எங்களால நிறைவு செய்ய முடியாத ஒரு துப்பாக்கியம் எல்லாமே இருக்கிறோம். அதால எங்களுக்கு பல விமர்சனங்கள் இப்படி மருத்துவ சேவையை வளப்படுத்த சொல்லி.
சார், இதை வந்து எவ்வாறு நீங்கள் நிவர்த்தி செய்ய போறீங்க?
உடனடி நடவடிக்கைன்றதுதான் இந்த ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஒப்பந்த அடிப்படையிலேயோ மீள் நியமனத்திலேயோ தாதியர்கள் எடுத்திருக்கிறோம், மிட்வைஸ் எடுத்திருக்கிறோம், அதே மாதிரி வைத்தியர்கள் எடுத்திருக்கிறோம், ஏனைய கேட்டகரி ஸ்டாஃப்கள் எல்லாம் எடுத்திருக்கிறோம். அப்படியும் நாங்கள் ஒரு வைத்தியர் அந்த இடத்துக்கு அனுப்பலான்னு சொன்னால் பக்கத்துல உள்ள வைத்தியசாலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சில மனத்தியாலங்கள் 2 நாளோ 3 நாளோ கிளம்பையில போய் அவையில அந்த குறிப்பிட்ட நேரம் அங்க வைத்திய சேவையை செய்து போட்டு வருகிறோம். இதுதான் இப்போதைக்கு எங்களால எடுக்கப்படக்கூடிய உடனடி நடவடிக்கை. ஆனா நாங்கள் காலப்போக்கில் செய்ய வேண்டிய நடவடிக்கை, நாங்கள் இந்த மாகாண சபை பொறுப்பேற்றதுல இருந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கும் 9 மாகாணத்தினுடைய மாகாண சுகாதார அமைச்சர்களுக்கான கூட்டம் மத்திய சுகாதார அமைச்சர் தலைமையில 3 மாதங்களுக்கு ஒருக்கா அது கிருமமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்கள்ல நாங்கள் வாய் மூலமாக மாத்திரம் இல்லாமல் எழுத்து மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் எங்களோட அவ்வளவு பிரச்சனைகளையும் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற முன்னாள் சுகாதார அமைச்சரோ அல்லது இப்ப இருக்கிற சுகாதார அமைச்சரோ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அந்த கேள்வியை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஸ்டாஃபை தந்திருக்கணும். தந்தாலும் எங்களுக்கு அந்த ஷார்டேஜ் தொடர்ந்து கொண்டு இருக்குது. இப்ப கூட கடந்த 11 மாதம் நேரடியாக போய் ஜனாதிபதியை சந்தித்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையும் கொடுத்தது. அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்ப சொல்லி இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 1300 வைத்தியர்கள் உள்ளக பயிற்சியை முடிச்சு வலிக்கிட்டு இருக்கணும். அந்த வைத்தியர்கள்ல இந்த 29 வைத்தியசாலைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தடவை குறைந்த ஒரு தடையாச்சும் தாரதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதாக டாக்டர் ராஜித் சேனாரன் கௌரவ சுகாதார அமைச்சர் சொல்லி இருக்கிறார்.
ஏண்டார் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள்
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பு. அது மலையகத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கும் கூட்டொப்பந்தம் காலாவதியாகி 9 மாதங்களாகின்ற நிலையிலும் புதிய ஒப்பந்தம் தொடர்பில் தோட்ட கம்பெனிகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. தற்போது இருக்கின்ற நிதி நெருக்கடிக்கு மத்தியில் தொழிற்சங்கங்கள் கோருகின்ற சம்பள உயர்வை வழங்க முடியாது என்று தோட்ட நிறுவனங்கள் ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளன. இந்த நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் என்று இலங்கை தோட்ட கம்பெனிகள் கூட்டமைப்பின் தலைவர் ரொஷான் ராஜதுரை அவர்களிடம் கேட்டேன். இம்முறை நாங்கள் மிகவும் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அதாவது எதிர்பாராத பெரும் விலை வீழ்ச்சி காரணமாக தோட்ட கம்பெனிகள் வளமையான வழிமுறையில் சம்பள உயர்வை வழங்க முடியாத நிலையில் இருக்கின்றன. அதனால் மாற்று வழியொன்றை நாங்கள் தொழிற்சங்கங்களிடம் முன்வைத்திருக்கிறோம். அதாவது வருமான பங்கீட்டையும் உற்பத்தி திறனையும் அடிப்படையாக கொண்ட சம்பள முறை அது. இதன் மூலம் தொழிலாளர்கள் எதிர்பார்க்கின்ற நாளாந்த சம்பளத்தை பெற முடியும். ஆனால் அதற்கு உடன்படாத தொழிற்சங்கங்கள் வளமையான முறையில்தான் சம்பளம் வேண்டும் என்று கூறி வருகின்றன. கடந்த சம்பள உயர்வுக்கு பின்னர் தேயிலை விலை கிலோவுக்கு 56 ரூபாவால் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ரப்பர் விலை 110 ரூபாவால் குறைந்திருக்கிறது. அரசாங்கத்துக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இவற்றை நாங்கள் விளங்கப்படுத்திவிட்டோம். இப்படியான விலை வீழ்ச்சி நேரத்தில் எந்த நிறுவனத்தாலும் லாபம் ஈட்ட முடியாது என்ற ரொஷான் ராஜதுரை அவர்களிடம், லாபம் ஈட்ட முடியாவிட்டால் அப்படியான நிறுவனங்களை அரசு மீண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று தொழில் அமைச்சர் அண்மையில் கூறியிருந்தாரே என்று
நினைவுபடுத்தினேன்.
முதலில் அரசு எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று எனக்கு புரியவில்லை. அரசும் 36 தோட்டங்களை நிர்வகிக்கிறது. சட்ட ரீதியான கொடுப்பனவுகளை கூட செலுத்த முடியாமல் அந்த நிர்வாகங்கள் திணறுகின்றன. அதே நேரம் எங்களின் தோட்ட கம்பெனிகள் பங்குச்சந்தை வர்த்தகத்திலும் ஈடுபடுகின்றன. அரசு தோட்டங்களை பொறுப்பேற்றால் அந்த பங்குச்சந்தை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த முறையில்தான் 92 ஆண்டில் நாங்கள் தோட்டங்களை பொறுப்பேற்றோம். கடன்கள் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளோடு சேர்த்துதான் நாங்கள் அந்த தோட்டங்களை பொறுப்பேற்றோம். அப்படித்தான் அவர்களும் செய்ய வேண்டும் என்றார் தோட்ட கம்பெனிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ராஜதுரை. ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்றால் தொழிலாளர்கள் தானே தொடர்ந்து பாதிக்கப்பட போகிறார்கள். கடந்த காலங்களைப் போல தொழிலாளர்களுக்கான சட்ட ரீதியான கொடுப்பனவுகளை நாங்கள் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். புதிய சம்பளத் தொகைதான் தீர்மானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அது தவிர தொழிலாளர்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. அவர்களுக்கு வேலை கொடுக்கிறோம். அவர்களுக்கு வளமையில் இருந்து வருகின்ற எல்லா சேவைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு 10 தேதியும் அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள். எங்களால் கொடுக்க முடியாததை அவர்கள் கேட்டால், எங்களிடம் பணம் இல்லாவிட்டால் கடன் வாங்கி கொடுக்க முடியாது. இப்போதே சம்பள கொடுப்பனவுக்காக அநேகமாக எல்லா நிறுவனங்களும் வங்கிகளிடம் கடன் வாங்குகின்றன என்ற ரொஷான் ராஜதுரை அவர்களிடம், லாபம் ஈட்டுவது தோட்டங்களை நிர்வகிப்பது எல்லாம் கம்பெனிகளின் பொறுப்பு. ஆனால் தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவு பணவீக்க அதிகரிப்புக்கு ஏற்ப சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டியதும் அவசியம்தானே என்று கேட்டேன். தோட்டங்களை தனியார் துறை பொறுப்பேற்றதன் பின்னர் கடந்த 22 ஆண்டுகளாக சம்பளம் உயர்த்தப்பட்டுதான் வந்திருக்கிறது. நல்ல விலைகள் இருந்த காலத்தில் 30-40 வீதம் கூட நாங்கள் சம்பள அதிகரிப்பு வழங்கியிருக்கிறோம். தொழிலாளர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. நல்ல தொழிலாளர் சக்தியை நாங்கள் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த ஆண்டில் விலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறோம். அதே நேரம் லாபம் ஈட்டும் பொறுப்பு கம்பெனிகளுக்குத்தான் இருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அவர்களும் தொழில் திறனையும் உற்பத்தி திறனையும் அதிகரித்து நாங்கள் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். 67 விதமான செலவு தொழிலாளர்களுக்கான செலவு தான். உலகிலேயே இலங்கையில்தான் உற்பத்தி திறனும் குறைவாக இருக்கிறது என்றார் இலங்கையில் தேயிலை ரப்பர் தோட்டங்களை வைத்திருக்கின்ற நிறுவனங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ரொஷான் ராஜதுரை.
பிரபல மேற்குலக பொப்பிசை பாடகர் என்றிக்கே இக்லேசியஸ் கொழும்பில் அண்மையில் நடத்தியிருந்த இசை நிகழ்ச்சியில் நடந்த சில நிகழ்வுகளை ஜனாதிபதி மைத்ரிபால நேற்று விமர்சித்திருந்தார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களான பிரபல கிரிக்கெட் நட்சத்திரங்களான குமார் சங்கக்கார மற்றும் மஹேல ஜெயவர்தன அந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களின் கவலையை தற்போது வெளியிட்டிருக்கின்றனர். இது பற்றிய குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்:
உலக புகழ்பெற்ற அமெரிக்கன் ஸ்பெனிஷ் பாடகரான என்ரிகே இக்லேசியஸின் இசை நிகழ்ச்சியின் போது நடந்ததாக கூறப்படும் அசம்பாவிதங்கள் தொடர்பில் அந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முன்னணி கிரிக்கெட் வீரர்களான மஹேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்காரா ஆகியோர் கவலை வெளியிட்டுள்ளதோடு மன்னிப்பும் கோரியுள்ளனர். இந்த அசம்பாவிதம் தொடர்பில் வெறுமனே மன்னிப்பு கோருவதை விட பொருத்தமான இழப்பீட்டை வழங்கும்படி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பில் மஹேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்காரா ஆகியோர் தமது பேஸ்புக் பக்கத்தில் நீண்ட விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளார்கள். பாடகர் என்ரிகே பங்கேற்ற இசை நிகழ்ச்சி ஒன்று இம்மாதம் 20ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற நிலையில் அதனை பார்வையிட வந்த பெண் ஒருவர் தனது மார்பு கச்சையை கலற்றி மேடையில் பாடிக்கொண்டிருந்த என்ரிகேயின் கையில் கொடுத்தார். இந்த வீடியோ இணையதளங்களில் வெளியானதை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பில் நேற்று கண்டனம் வெளியிட்டிருந்தார்.
மே கேனு லமாயி மே பிரசிடரேக கலோலஹிட்டாங் விசிகேர்ல அதுன்னா மே காயகயா மே அபே மே அபே.
இது போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டின் கலாச்சாரத்தையும் இளம் சமூகத்தினரையும் பாதிப்பதாக அவர் கருத்து வெளியிட்டிருந்ததன் பின்னணியில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான மஹேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்காரா ஆகியோரின் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. என்றிக்கே போன்ற உலக புகழ்பெற்ற பாடகரின் நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு பங்களிப்பு வழங்குவதும் உள்நாட்டவர்களுக்கு சர்வதேச தரத்திலான நிகழ்ச்சியை வழங்குவதும் தமது நோக்கமாக இருந்ததாக அவர்கள் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டதிலிருந்தே அந்நிகழ்ச்சியை முறையாக சர்வதேச தரத்தில் இலங்கை மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த இசை நிகழ்ச்சியை பார்வையிட வருபவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள மஹேல மற்றும் சங்கக்கார ஆனாலும் எதிர்பாராத விதமாக சில அசம்பாவிதங்கள் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அத்தோடு இசை நிகழ்ச்சியின் போது நடந்த அனைத்து அசம்பாவிதங்கள் குறித்தும் முழுமையான உள்ளக விசாரணையொன்று நடத்தப்படும் எனவும் மஹேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளனர்.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய குறிப்பொன்று. தமிழகம் உட்பட இந்தியாவின் பல பகுதிகளிலும் காளை மாடுகளை பயன்படுத்தி நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவிப்பு வரும் புத்தாண்டு பிறப்பின் போது அறிவிக்கப்படும் என்று அரசு கூறியிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றை அளிக்கிறார் ஜெயக்குமார்.
புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்தியாவில் காளை மாடுகளை கொண்டு நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு அனுமதி வழங்கும் அறிவிப்பு புத்தாண்டு தினத்தில் வெளியாகும் என்று தெரிவித்தார்.
As far as Jallikattu, Bullock-cart race, Kamala in Karnataka, Bullock-cart race in Maharashtra and Jallikattu in Tamil Nadu.
Tamil Nadil nadathapadum Jallikattu rekla potigal, Karnatakavil kaalaigalai kondu nadathapadum Kambala, Maharashtra maanilathil maadugalai kondu nadathapadum potigal matrum Punjab maanilathil nadathapadum idu pondra paarambariya kalaachara valakkangal pala nootraandugalaga thodarndu varugindrana. இவற்றிற்கு மரியாதை செலுத்தவே நாங்கள் விரும்புகிறோம். அதே சமயம் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளும் நடக்காமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இதற்கு தீர்வு வழங்கும் வழியை கண்டுள்ளோம். அதை வரும் 1ஆம் தேதியில் அறிவிப்போம் என்றார் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். இதே சமயம் இந்தியாவில் செயல்பட்டு வரும் பேட்டா போன்ற விலங்குகள் நல அமைப்புகள் ஜல்லிக்கட்டு ரேக்லா பந்தயம் போன்ற போட்டிகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவின் பிரபல பாலிவுட் நட்சத்திரங்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் கொண்டு அந்த அமைப்புகள் மேற்கொள்ளும் பிரச்சாரத்திற்கு தமிழகத்தில் தொடர்ந்து எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த ஏமி ஜாக்சன், சோனாக்ஷி சின்ஹா, வித்யா பாலன் உள்ளிட்ட நடிகைகளுக்கும், விராட் கோலி உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்களுக்கும் தமிழகத்தில் கடும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டதோடு அவர்களுக்கு மிரட்டல்களும் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மனிதர்களின் கேளிக்கைக்காக விலங்குகளை கொடுமைப்படுத்தி நடத்தப்படும் இதுபோன்ற போட்டிகளை அனுமதிக்க இயலாது என்று கூறிய உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு அதற்கு தடை விதித்தது. இந்த தீர்ப்பு வெளியான பிறகும் கூட தமிழகத்தின் சில பகுதிகளில் கடந்த ஆண்டின் விழா காலங்களில் ரேக்லா பந்தய விளையாட்டுகள் சிறிய அளவில் நடத்த திட்டமிடப்பட்ட போதும் அவை காவல்துறை அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டன. அதனால் அந்த விளையாட்டுகளுக்கான பிரத்யேக ரக மாடுகள் சந்தையில் இறைச்சிக்காக விற்பனைக்கு வந்த நிலையில் அவை மிகவும் குறைந்த விலைக்கே விற்பனையாவதாக உரிமையாளர்கள் தொடர்ந்து கவலை வெளியிட்டு வந்தனர். இதன் பின்னணியிலேயே இந்த விளையாட்டுகளுக்கான ஆதரவு குரல்களை தமிழகத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒலிக்க துவங்கின. இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த திமுகவின் தலைவர் கருணாநிதியும் கூட பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா போட்டிகளை தொடர்ந்து நடத்திட நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அழுத்தங்களை கொடுத்திருந்தார். திமுகவை போல தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த வாரத்திலும் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விவகாரம் தொடர்பான கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார்.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம். தயாரித்து வழங்குபவர் பிரதீபன், புனிதசீலன்.
விளையாட்டு அரங்கத்தில் முதலில் நியூசிலாந்தில் இலங்கை அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது குறித்த ஒரு தகவல். நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச்சில் நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் நடைபெற்று முடிந்த இரண்டாவது ஒருநாள் போட்டிகளில் நியூசிலாந்து அணி இலங்கை அணியை தோற்கடித்து ஆட்டத்தை தமதாக்கிக் கொண்டுள்ளது. நியூசிலாந்து அணியின் மிகச் சிறப்பான பந்து வீச்சு மற்றும் அபாரமான களத்தடுப்பு ஆகியவற்றிற்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறிப்போன இலங்கை அணி 27.4 ஓவர்களில் 117 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றதுடன் இலங்கை வீரர்கள் அனைவரும் ஆட்டமிழந்திருந்தனர். 118 ஓட்டங்களை ஆட்ட இலக்காக கொண்டு ஆட்டத்தை தொடங்கிய நியூசிலாந்து அணி மிகவும் சுலபமாக அந்த இலக்கை அடைந்து கொண்டது. இலங்கை அணி 27.4 ஓவர்களில் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களை நியூசிலாந்து அணி வெறும் 8.2 ஓவர்களில் பெற்றுக்கொண்டது. இதன் அடிப்படையில் இரண்டாவது ஒருநாள் போட்டிகளில் ஆடிய இரண்டு அணிகளும் மொத்தமாக 36 ஓவர்கள் மாத்திரமே ஆடிய நிலையில் போட்டி நிறைவிற்கு வந்தது. நியூசிலாந்து இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தனது புள்ளியை 2-0 என பெற்று வெற்றியை தமதாக்கிக் கொண்டுள்ளது. இந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக 30 பந்துகளில் 93 ரன்களை பெற்று ஆட்டமிழக்காது சிறப்பாக ஆடிய மார்டின் கப்தில் அறிவிக்கப்பட்டார். இதன்போது பேசிய அவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததுடன் வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்.
You know, obviously, I think we saw today with Mitch Shatner's catch and a few other good pieces of fielding in the, out there as well. So, you know, hopefully we can just carry that on throughout the series. Cheers, mate. Thank you.
சொந்த மண்ணில் இலங்கையை எதிர்த்தாடிய நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சு ஆட்டம் முழுவதுமாக அபாரமாக இருந்தது என்பதுடன் அந்த அணியின் களத்தடுப்பு மிகவும் சிறப்பாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மறுமுனையில் இலங்கை அணியின் பேட்டிங் படும் மோசமாக இருந்ததாகவும் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். ஆட்டத்தில் 12 பந்துகளில் 46 ரன்களை பெற்ற கப்தில் ஆரம்பத்திலேயே நியூசிலாந்து அணியின் வெற்றிக்கு பலம் சேர்த்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க வீரர் டிவில்லியர்ஸ் 16 பந்துகளில் அரைச்சதம் அடித்து படைத்த உலக சாதனையை இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் வீரர் மார்டின் கப்தில் முறியடிப்பார் என அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது.
Lovely strike from Martin Guptill, very first ball of Nuan Kulasekha is over. Little shimmy down, back of a length. Looking at that, straight down. You know where Martin Guptill keeps that head down.
எவ்வாறாயினும் அதனைத் தொடர்ந்து குலசேகர வீசிய இரண்டு பந்துகளில் ஒரு ரன்னை மாத்திரமே பெற்று 48 ஓட்டங்களை மாத்திரமே பெற்ற கப்தில் உலக சாதனையை படைப்பதற்கு அடுத்த ஒரு பந்திற்கு 3 ரன்களை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். மிகவும் விறுவிறுப்பாகவும் எதிர்பார்ப்புடனும் சேனநாயக்க வீசிய பந்தில் கப்திலால் ஒரு ரன்னை மாத்திரமே பெற முடிந்ததுடன் அந்த போட்டியில் அவரது உலக சாதனை கனவு இல்லாமல் போயிருந்தது. எவ்வாறாயினும் 17 பந்துகளில் அரைச்சதம் கண்ட அவர் புதிய நியூசிலாந்து சாதனையை படைத்துள்ளார். அடுத்து உலக தடகள போட்டிகளின் முன்னாள் சந்தைப்படுத்தல் ஆலோசகர் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊழல் குற்றச்சாட்டு பற்றிய ஒரு செய்தி.
உலக தடகள போட்டிகளின் முன்னாள் சந்தைப்படுத்தல் ஆலோசகர் பாப்பா மசாடா டயாக் மிரட்டி பணம் பறித்தார் மற்றும் லஞ்சம் பெற்றார் என அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அவர் முழுமையாக மறுத்துள்ளார். ஊக்க மருந்து சோதனையில் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை பயன்படுத்தியவர்களாக இனங்காட்டப்பட்டவர்களை அச்சுறுத்தி பணம் பறித்தது போன்ற ஊழல் முறைகளில் ஈடுபட்டதாக பிரெஞ்சு அரச வழக்கறிஞர்கள் இவர் மீது குற்றஞ்சாட்டியுள்ளனர். டயாக் IAAF எனப்படும் சர்வதேச தடகள சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் லெமன் டயாக்கின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது.
விளையாட்டு அரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பிரதீபன், புனிதசீலன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பதாக தலைப்புச் செய்திகளுடன் நந்தினி.
ஈராக்கின் முக்கிய நகரான ரமாதியில் உள்ள அரச கட்டிடத்தின் மீது அந்நாட்டு படையினர் தமது தேசிய கொடியை ஏற்றியுள்ளனர். சிரியாவில் கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியில் அரசு படைகள் முற்றுகையிட்டு அங்கிருந்து போராளிகளும் பொதுமக்களும் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். கேமரூன் நாட்டின் வடக்கில் பெண்கள் இருவர் தம்மைத்தாமே வெடிக்க வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தியுள்ளனர். நைஜீரியாவின் மைதுகரி நகரில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதல்களில் டசனுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.